என்ன தொடர்பு? இப்போ மண் முதல் காரணம், அதிலிருந்து பானை தோன்றுகின்றது, பானை காரியம். மண்ணாகிய முதல் காரணத்துக்கும் பானையாகிய காரியத்துக்கும் என்ன தொடர்பு? இதை தெளிவாக சொல்வது செய்திருக்காங்க, ரொம்ப நுணுக்கமான செய்தி. அதே மாதிரி மண் எப்படி பானைக்கு முதல் காரணமோ, அது மாதிரி இந்த உலகத்துக்கெல்லாம் முதல் காரணமாக இருப்பது மாயை. மாயை முதல் காரணம், உலகம் அதிலிருந்து தோன்றிய காரியம். அப்போ முதல் காரணமாகிய மாயைக்கும் காரியமாகிய உலகத்திற்கும் என்ன தொடர்பு? அது பேதமா, வேறு வேறுன்னு சொல்லக்கூடிய பேதமா, அல்லது ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்னா அது பேதத்துக்கு எது எதிர்ப்பதான், அபேதம் என்று சொல்வார். பேதம்னா வேறு வேறுன்னு அர்த்தம், அபேதம்னா ஒன்றுதான். அப்புறம் பேதாபேதம்னு ஒன்று உண்டு, அது ஒரு வகையால் ஒன்று இன்னொரு வகையால் வேறு. பேதம் அபேதம் ரெண்டும் சேர்ந்தா பேதாபேதம். இதுல எந்த தொடர்பு? முதல் காரணத்திற்கும் காரியத்திற்கும் இந்த மூவகை தொடர்புகள்ல எந்த தொடர்பு என்பது மிகப்பெரிய ஒரு வினால். அதற்கு விடையளிப்பது இந்த பாட்டு. அதற்கான விடை இதுல இருக்கின்றது என்பது சிவஞான சுவாமியின் உரை மூலமா தான் நமக்கு தெரிகின்றது. நாம வந்து அதைத்தான் ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார், நமக்கு பார்த்தா தெரியாது. சிவஞான சுவாமியின் உரை வந்து அப்படி ஞான சாத்திரங்களுக்கு எல்லாம் வந்து அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய ஒரு தீபமாக நமக்கு சொல்லியிருக்கின்றது. அறிவினில் உருவம் தோன்றி அங்காங்கி பாவமாகி உருவினில் உருவமாயே உதித்திடும். அறிவினில் உருவம் தோன்றி, அருவினில் அருவத்திலிருந்து உருவம் தோன்றும் சொல்றாங்க. இந்த அருவம் உருவம்னு என்ன கருத்தில் சொல்லியிருக்கின்றார்கள்? அருவம் என்பதை சூக்குமம் என்ற பொருளிலே சொல்லியிருக்கின்றார்கள், உருவம் என்பதை தூளம் என்ற பொருளிலே சொல்லியிருக்கின்றார்கள். சூக்குமமாகிய மாயையிலிருந்து தூளமாகிய தத்துவங்கள் தோன்றும். அசுத்தமாயை தான் இங்க சொல்றாங்க. சுத்தமாயை பத்தி என்ன சொல்லி முடிச்சாச்சு. இந்த மாயின்னு சொன்னது அசுத்தமாயை. அசுத்தமாயிலிருந்து முதலிலே தோன்றக்கூடியவை எவை என்றால் காலம், நியதி, கலை. காலம் தான் முதல்ல தோன்றுது, அப்புறம் நியதி, அப்புறம் கலை தோன்றுது, அப்புறம் தான் வித்தையாராகம் தான். அதுல தோற்ற முறைப்படி பார்த்தா காலம் தான் முதல்ல தோன்றுது. ஆனா காலம், நியதி, கலை என்ன இந்த வரிசையை தோன்ற பொழுது தொழிற்படுவது முதல்ல இது, தொழிற்படுவது முதல்ல கலை தான். அதனாலதான் கலாதி தத்துவங்கள் அவருக்கு சொல்வார். ஆதினா அந்த இடத்துல முதலியேங்கிற பொருள், ஆங்கிலத்தில் எஸ்எட்ரா சொல்ற முதலிய, முதலியன்னா மேலும் உள்ளன. ஆகியன்னா அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. ராமன், இலக்குவன் ஆகியோர் வந்தார்கள்னா ரெண்டு பேர் தான் வந்தார்கள். ராமன், இலக்குவன், முதலியோர் வந்தார்கள்னா அவர்கள் கூட மேலும் பலர் வந்தார்கள். அது மாதிரி கலாதி என்றால் கலை முதலிய, கலை முதலிய தத்துவங்கள். அப்ப கலை, காலம், இயதி, வித்யா தத்துவங்கள் ஏழையுமே சேர்த்துக்கணும். கலாதி தத்துவங்கள் மாயையிலிருந்து கலாதி தத்துவங்கள் தான் முதல்ல தோன்றுகின்றன, காலம், இயதி, கலை போன்றது. மாயை சூக்மமானது, அதிலிருந்து தோன்றக்கூடிய இந்த கலாதி தத்துவங்கள் மாயையை விட தூளமானவை. சூக்மம்னா ரொம்ப நுட்பமானது, வலிமையானது. தூளம் என்பது நுட்பம் குறைந்தது, வலிமை குறைந்தது. ஆகவே சூக்மமாகிய மாயையிலிருந்து தூளமாகிய கலாதி தத்துவங்கள் தோன்றுகின்றன, கலாதி தத்துவங்களிலிருந்து மற்ற தத்துவங்கள் தோன்றுகின்றன. அப்போ கலாதி தத்துவங்களை விட அவற்றிலிருந்து தோன்றும் தத்துவங்கள் இன்னும் தூளமானவை. அதான் சூக்மத்திலிருந்து தான் தூளம் தோன்றும். தூளத்திலிருந்து சுக்கமும் ஒருபோதும் தோன்றாது. அதனாலதான் பிரிநிலை அகாரம் கொடுத்தார்களாம். உருவினில் உருவமாயே உதித்திடும். அடுத்த அடியில தூளத்திலிருந்து தோன்றுபவை அவற்றை விட தூளமாகவே இருக்கும், அவற்றை விட சூக்கமாக இருக்காது. முதல் காரணத்தோடு ஒப்பிடும் போது அதிலிருந்து தோன்றுகின்ற காரியங்கள் எல்லாம் தூளமானவை தான். ஆக மாயை சுக்கமானது, அதிலிருந்து தோன்றும் கலாதிகள் மாயையை நோக்க தூளமானவை. அந்த கலாதிகளிலிருந்து தோன்றக்கூடிய மற்ற தத்துவங்கள், பிரகிருதி, அந்த கரணங்கள், இவையெல்லாம் அந்த கலாதிகளை விட தூளமானவை. அதுக்கப்புறம் அந்த கரணங்கள் அகங்காரத்தில் தோன்றக்கூடிய வந்து இந்திரியங்கள், தன்மாத்திரைகள், ஐம்பூதங்கள், இவையெல்லாம் மேலும் தூளமானவை. எதெல்லாம் பிந்தி பிந்தி தோன்றுகின்றனவோ அவையெல்லாம் மேலும் மேலும் தூளமானவை. ஆக சூக்மத்திலிருந்து தூளம் தோன்றும், தூளத்திலிருந்து தோன்றுபவை அவற்றினும் தூளமே. அதுதான் அறிவினில் உருவம் தோன்றி என்ற சூக்மமாகிய மாயை நின்றும் தூளமாகிய கலாதியும் அவற்றினும் தூளமாகிய மூலப்பகுதியும், அதுதான் பிரகிருதி, அவற்றினும் தூளமாகிய மூலப்பகுதியும் அதனிலும் தூளங்களாகிய குணதத்துவம் முதலாயினவும் தோன்றி அப்புறம் உருவினில் உருவமாயே உதித்திடும். அதாவது தூளங்களிலின்று தோன்றும் காரியங்கள் அவற்றினும் தூளமேயா என்று, தூளங்களிலின்று தோன்றும் காரியம் அவற்றினும் தூளமேயா. அப்ப அங்க ஏகானம் வந்து பிரிநிலை. பிரிநிலை என்ன அப்படின்னா தூளத்திலிருந்து தோன்றுபோயெல்லாம் தூளமே ஆகும் அப்படின்னா சூக்கம் ஆகாது, தூளமே ஆகும், சூக்கம் ஆகாதுன்னு பிரிச்சதுனால பிரிநிலை. தத்துவங்கள் என்றும் தோன்றும் காரியம் அவற்றினும் தூளமேயா. பிரிநிலை ஏகாதான் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது தான், ஏதோ செயல் செயலுக்கு தான் வருதுன்னு இல்லை. மூன்று பேர் இருக்கும் இடத்துல ஒருவனை சுத்தி இவனே திருடன் அப்படின்னு சொல்லிவிட்டால் அங்க அந்த இவனே அதுல உள்ள அந்த ஏகாரம் திருநிலை, மற்ற இருவரும் திருடர் அல்லர்னு பிரிச்சதுனால திருநிலை. அத மாதிரி இங்க தூளத்திலிருந்து தோன்றுபவை எல்லாம் தூளமே அப்படிங்கிறாங்க. இந்த தூளமே தூளம்னு சொல்லி நிறுத்திக்கோங்களா, ஏன் தூளமேன்னு சொல்றீங்க, சூக்கமும் அல்லன்னு பிரித்ததுனால அந்த ஏகாரம் திருநிலை. சரி, இப்படி சூக்கமமாகிய மாயிலிருந்து தூளமாகிய கராதிகளும் அவற்றினும் தூளமாகிய பிரகிருதியும் அந்த பிரகிருதியிலிருந்து அவற்றினும் தூளமாகிய அந்த கரணங்கள் இப்படி தோண்டி கொண்டு போகுது இந்த முறைப்படி. இப்படி தோன்றுகின்ற உலகம் எல்லாம் எப்படி விளங்குகின்றன, அவயவ பகுப்புடையனமாக விளங்குகின்றன. தத்துவங்களிலிருந்து தோன்றக்கூடிய உலகங்கள் எல்லாமே அவயவ பகுப்புடையனமாக விளங்குகின்றன, பகுதி பகுதியாக பிரிக்கத்தக்க அளவிலே விளங்குகின்றன. அதைத்தான் அங்காங்கி பாவம் என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது. உலகம் எல்லாம் அங்காங்கி பாவமாகி, அங்கம் என்பது இந்த அவயவம் பகுதிகள், அங்கி என்பது அந்த பகுதிகளை உடைய பொருள் இல்லையா. இப்ப உடம்பு இருக்கு, இதுல கண் ஒரு அவயவம், மூக்கு ஒரு அவயவம், வாய் ஒரு அவயவம் இல்லையா, அந்த அவயவத்தெல்லாம் அங்கம் தான். இத்தனையும் இத்தனை அவயவங்களையும் உடைய பொருள் அங்கி இல்லையா, அந்த முழு உடம்பு இத்தனை அவயவங்களையும் உடைய பொருள் அங்கி. இதுதான் அங்கம் அங்கி சம்பந்தம், அதுதான் அங்காங்கி பாவம் தான். அங்கம் அங்கி சேர்த்து எழுதும் போது அங்காங்கி, அங்காங்கி பாவமாகி உலகமெல்லாம் அங்காங்கி பாவமாகி, இவ்வாறே காரிய பிரபஞ்சம் எல்லாம் மாயிலிருந்து தோன்றிய இந்த காரிய உலகம் எல்லாம் தோன்றி எப்படி எப்படி விளங்கும், மாயிலிருந்து இவையெல்லாம் தோன்றி எப்படி விளங்கும், நிலம் நீர் தீ வழி விசும்பு ஆண் பெண் அலி என்ற தொடக்கத்து அவயவ பகுப்புடையனவாய். அவயவ பகுப்போடு இந்த உலகம் விளங்குத, பகுதி பகுதியா விளங்குத. எப்படின்னா நிலம் ஒரு பகுதி, அது ஒரு அவயவம், நீர் ஒரு அவயவம், நம்ம உடம்புல எப்படி கண்ணு மூக்கு கை கால் தனித்தனி அவயவமோ அது மாதிரி மொத்த உலகத்தை எடுத்துக்கிட்டா நிலம் ஒரு அவயவம், நீர் ஒரு அவயவம், இப்படி ஒவ்வொரு பூதமும் ஐம்பூதங்கள்ல ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு அவயவம். அதுக்கப்புறம் ஆண் உடல், ஆண் பெண் என்ன சொல்றதுன்னா உடல் தானே, ஆண் உடல் அது ஒரு அவயவம், பெண் உடல் ஒரு அவயவம் இல்லையா. அப்புறம் அழி உடல், மற்ற சடப்பொருள்கள் இதெல்லாம் அப்படி அவயவமா இருக்கு. இதைத்தான் அவனவள் அதையனும் அவை மூணு அவனவள் அதையனும் அவையும் முதல் சூத்திரத்தில் கூறினார். இங்கேயும் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றுன்னு சூத்திரத்தில் கூறினார். இதுதான் அவயவ பகுப்புடையதாக உலகம் விளங்குதல். ஆகவே சூக்கமமாகிய மாயிலிருந்து தூளமாகிய கலாதி தத்துவங்கள் தோன்றி அவற்றிலிருந்து அவற்றை விட தூளமாகிய பிரகிருதி தோன்றி பிரகிருதியிலிருந்து அதைவிட தூளமாகிய அந்த கரணங்கள் இப்படி மேற்கொண்டு தோன்றுபவையெல்லாம் தூளமாகவே தோன்றிக் கொண்டிருக்கும். இப்படி தோன்றிய அந்த தத்துவங்களிலிருந்து உலகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. அந்த உலகங்கள் எல்லாம் இப்படி பஞ்சபூதங்களாகவும் ஆண் பெண் அலி முதலியனவாகவும் அவயவ பகுப்புடையதாய் விளங்கி பெருகிடும் சுருங்கும். அப்படி நிலையா இருக்குமா அந்த உலகம், இல்ல வளரும் தேயும், வளர்ச்சியும் தேயும் இந்த உலகத்திற்கு உண்டு. அதுதான் உலகத்தின் இயற்கைன்னு சொல்லி திங்கட்புத்தேரே காட்டிக் கொண்டிருக்கின்றான் புறநானூர் சொல்கின்றது. நிலாவை வளர்ந்து தேய வைப்பதன் மூலம் கடவுள் எதை உணர்த்துகின்றார், இந்த வளர்ச்சி தேய்வுலாம் சொன்னா எல்லாருக்கும் தெரியாது இல்லையா, கருத்து மூலமா சொன்னான். அது என்ன வளர்ச்சி தேய்வு, நீங்க எனக்கு எல்லாம் ஒரே வளர்ச்சி தான், அப்போ எல்லாருக்கும் சாட்சியா அந்த நிலா இருக்கு பார்த்துக்கோங்க சாமி வந்து. அது வளராம தெரியாம இருந்ததுண்டா என்னைக்காது, தேய்ந்தும் வளர்ந்தும் இல்லையா, அப்புறம் அமாவாசையில் முற்றிலுமாக மறைந்தும் பௌர்ணமியில முழுமையாக விளங்கியும் இப்படி வளர்ச்சியும் தெய்வமாக வருவது என்ன, அறியாதார்க்கும் அறிய காட்டினார். உலகத்தில் யாராவது அறியாதவர்கள் இருந்தா எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக வானத்தில் வைத்து காட்டினார் என்று புறநானது கூறுகிறது. அது மாதிரி தேய்வும் வளரும் தான் பிரபஞ்சத்துடைய இயல்பு, அதுதான் அங்க சொன்ன. வளர்ந்தும் தேய்ந்தும் பரிணமித்து வரும் உலகம் எல்லாம், வளர்ந்தும் தேய்ந்தும் பரிணமித்துனா தோன்றி வரும். சரி, அப்புறம்தான் சொல்றாரு பேதா பேதமோடு அபேதமாக. இதுதான் இந்த காரிய உலகத்துக்கும் அதுக்கு முதல் காரணமாகிய மாயைக்கும் உள்ள தொடர்பு. வேதம் சொல்ல போறாரா அபேதம் சொல்ல போறாரா பேதா வேதம் சொல்ல போறாரா, என்ன தொடர்பு சொல்ல போறாரு, நாமெல்லாம் அவளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு தொடர்புக்கு பதிலாக இரண்டு தொடர்புகள் சொல்லிவிட்டார் ஆசிரியர், பேதா பேதமோடு அபேதமாகும் சொல்லியிருக்கின்றார். ஆக முதல் காரணத்துக்கும் காரியத்துக்கும் ரெண்டு வித தொடர்புகள், வேதாபேதங்கிற தொடர்பு உண்டு, அபேதங்கிற தொடர்பு உண்டு. எப்படி நீங்க ரெண்டு தொடர்பு சொல்லலாம் அப்படின்னா சுஞ்ஞா சொன்னது அற்புதமாக இருக்கின்றார். இது நயாயிகர்கள்லாம் ரொம்ப பேதப்படுத்துவார்களாம் முதல் காரணத்தையும் காரியத்தையும், அது ரொம்ப பேதம் சொல்வார்கள் நயாயிகர் என்ற மதத்தவர்கள், அது சைவ சித்தாந்தத்துக்கு பொருந்தாது, அதை முதல்ல சொல்லிக் கொள்கின்றார்கள். இத்தன்மையவாகிய காரிய காரணங்களுக்கு தம்முள் பெரும்பாலும் வேற்றுமை கூறும் நயாயிகர் முதலியோர் மதம் அடாது, நமக்கு பொருந்தாது. நயாயிகர் இன்னொரு பேர் என்ன, தார்க்கிகர்கள், தர்க்க மதத்தவர்கள், நியாயம் வைசேடியம்னா அவர்களுக்கு கொள்கை இருக்கு. அவர்கள் வந்து முதல் காரணத்துக்கும் காரியத்துக்கும் நிறைய வேற்றுமை சொல்வார்களாம், அது பொருந்தாது. மற்ற என்னெனில், அப்ப முதல் காரணத்துக்கும் காரியத்துக்கும் என்ன தொடர்பு என்றால் சொல்றாங்க. பேதாபேத தொடர்பும் சொல்கின்றார்கள், அபேத தொடர்பும் சொல்கின்றார்கள். எப்படி பேதாபேதம் சொல்றாங்க? பரிணாமமாதலை நோக்கி பேதாபேதமா, சர்க்காரியமாதலை நோக்கி அபேதமா? பரிணாமம் அதாவது இப்ப மண்ணில இருந்து பானை கொண்டுகிறது இல்லையா, அந்த மாதிரி தோற்றத்துக்கு தான் பரிணாமம் என்பது. பரிணாமம் என்பது என்னவென்றால் எடுத்துக்காட்டு சொல்லிதான் சொல்ல முடியும், மற்றபடி இந்த வார்த்தைகளை நம்ம விளக்க முடியாது. மண்ணிலிருந்து பானை கொண்டுகிறது இந்த மாதிரியான தோற்றம் தான் பரிணாமம். அத மாதிரி அசுத்த மாயையிலிருந்து உலகம் பரிணாம முறைப்படிதான் தோன்றுகிறது, மண்ணிலிருந்து பானை தோன்றது மாதிரி. அப்ப பரிணாம தோற்றம் இருப்பதனால பேதாபேத சம்பந்தம் இருக்கு. இப்ப மண்ணு வேற பானை வேறன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மண்ணு தான் ஏன் பானையா இருக்கு, ஒன்றுதான். அதுக்காக மண்ணையே பானைன்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப ஒரு வேற்றுமையும் இருக்கு. மண்ணா மண்ணாகத்தான் பானை இருக்கின்றது. பானையுடைய அந்த பொருள் மண்ணு தான், மெட்டீரியல் மண்ணு தான். அப்போ அங்க ஒற்றுமையும் இருக்கு. ஆனா மண்ணுங்கிற நிலை வேறு, பானைங்கிற நிலை வேறு. அப்ப வேற்றுமையும் இருக்கு, பேதமும் இருக்கு, அபேதமும் இருக்கு. பரிணாம பரிணாம மாதிரி நோக்கி, அதனால பரிணாம மாதிரி நோக்கி பேதம் அபேதம் ரெண்டும் சேர்ந்த பேதாபேதம். சர்க்காரிய மாதிரி நோக்கி அபேதமா. சர்க்காரியம் என்ன? இப்ப பானையா உருவம் வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னால எங்க இருந்தது? மண்ணில தானே இருந்தது. காரியங்கள் எல்லாம் தத்தம் முதற் காரணத்தில் சூக்குவமாக இருந்தவைதான். சூக்குவமாக அருவமாக இருந்ததைத்தான் நிமித்த காரணம் என்ன பண்றான், தக்க துணை காரணத்தை வைத்து புலப்படுத்துகின்றான். ஆகவே இந்த பானை மண்ணில் ஏற்கனவே இருந்ததுதான், புலப்படாமல் இருந்தது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப தண்ணீரில் இருந்து பானை கொண்டு வர முடியுமா? ஏன் கொண்டு வர முடியாது? தண்ணீரில் பானை சூக்குவமாக இல்லை. எது சூக்குவமாக முதற் காரணத்தில் இருந்ததோ அதுதான் நிமித்த காரணனுடைய திறமையால் வெளிப்படும், காரியமாக வெளிப்படும். ஆகையினால சர்க்காரியவாத கொள்கைப்படியாக இல்லாதது தோன்றாது, இருப்பதுதான் தோன்றும். எனவே முதற் காரணத்தில் ஏற்கனவே இருந்ததனாலே, அதிலிருந்து தோன்றியதனாலே அது ஒன்று அபேதம் என்றே சொல்லலாம். ஆகவே பரிணாம மாதிரி நோக்கி பேதாபேதமா, சர்க்காரியவாதத்தை நோக்க அபேதமா. எனவே பேதாபேதமோடு அபேதமாகும். முதல் காரணத்தின் காரியத்துக்கு ரெண்டு சம்பந்தம் சொன்னார். ஒருவனே சொன்னார், அப்புறம் ஒருவனே எல்லாமாகி அல்லவா எழுதணும். ஒருவனே சொன்னது யாரு? இந்த மூவகை மாயையில் இருந்தும் மூவகை உலகங்களையும் தோற்றுவிப்பான்னு முன்னால சொன்னார் இல்லையா, விந்துவின் மாயையாகி பாடல்ல, அதை இங்க போட்டி காட்டுறார் பாருங்க. சிவனுடைய சன்னதியில தான் இந்த மூவகை உலகங்களும் தோன்றும் சொன்னார் இல்லையா. பைங்குறுநூறு கடவுள் வாழ்த்து நமக்கு ஞாபகம் இருக்கு. நீலமேனி வாலிலை பாகத்து ஒருவன் இருதால் இடத்தில் மூவகை உலகம் உகழ்த்தன முறையே அழகா சொல்லிட்டாங்க. ஆகவே மே சிவனமன்றன் சன்னிதி தண்ணி நின்றே தோன்றும் அப்படின்னு அந்த பாடலை சொன்னாங்களே, அந்த பாடல் அடி அப்படியே அந்த அடியை கொடுத்திருக்கின்றார்கள். மேல் சிவனமன்றன் சன்னதி தண்ணி நின்றே தோன்றும் என்பதனால் பெறப்பட்ட நிமித்த காரணமாகிய முதல்வனே, அங்க சிவனுடைய சன்னதியிலிருந்து தான் மாயா காரியங்கள் தான் தோன்றும் சொன்னார்களே, அந்த சிவனாகிய ஒருவனே எப்படி இருப்பான் அப்படின்னா, இந்த நிமித்த காரணமாகிய முதல்வனே எல்லாம் ஆகி கலப்பினால் ஒன்றாகும். எல்லாம் ஆகின்னு நடத்தும் இந்த மாயா காரியங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறான், கலப்பினால் அவையா இருக்கிறான், கலப்பினால் ஒன்றாகியும் அல்லவாய் பொருண்மையால் வேறாகியும். பொருளால ஒன்றாக கலந்திருந்தாலும் அவன் வேறு பொருள், உலகம் வேறு பொருள், பொருள் தன்மையால் வேறதான். ஆக பொருண்மையால் வேறாகியும் உடனும் அவன் செலுத்துதலால் உடனாகியும். உலகத்தை அவன் செலுத்துகின்றான் இல்லையா, ஆகவே செலுத்துதலால் செலுத்துதலால் உடனாகியும் இருக்கின்றான். ஆக ஒருவனே அந்த யாருடைய சன்னதியிலிருந்து இந்த உலகம் தோன்றும் சொன்னார்களோ அந்த நிமித்தகாரனாகிய முதல்வனே இந்த உலகங்களோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கின்றான், கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கின்றான். எப்படி செலுத்துகின்றான் என்றால் எல்லா உலகத்தையும் நேரடியாக செலுத்தல, அசுத்த மாயா உலகத்தை அனந்தேஸ்வரர் வாயிலாக செலுத்துகின்றார். பிரகிருதி மாயா உலகங்கள் நம்ம உலகங்களை ஸ்ரீகண்டருத்திரர் வாயிலாக செலுத்துகின்றார். அதான் அதையும் உரையில சேர்த்து சொன்னார்கள். முதல்ல இந்த கருத்தை சொல்லிட்டு அதை சொன்னா நல்லா இருக்கும், இருக்கும் அதை அதையும் சேர்த்து சொல்றேன். அனந்தர் ஸ்ரீகண்டர் முகத்தான் அவற்றை காரியப்படுத்துங்கள், தோற்றுவித்த உலகங்களை காரியப்படுத்துங்கள், அல்லது காரியப்படுத்துன்னா தோற்றுவித்தலே கூட கொள்ளலாம், இந்த உலகத்தை மாயிருந்து தோற்றுவிக்குங்கள், கலப்பினால் ஒன்றாகியும் பொறுமையால் வேறாகியும் செலுத்துதால் உடனாகியும் நிற்பனைங்க. ஆக இந்த பதவுரையை தான், இந்த பதவுரையே வந்து பொலிப்புரையின் அடிப்படையில் இருந்தது தான். பொலிப்புரையும் அதே மாதிரி தான் இருக்கும், அதை நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். பொலிப்புரை சூக்குமமாகிய மாலையில் நின்றும் தூளமாகிய கலாதியும் அவற்றினும் தூளமாகிய மூலப்பகுதியும் அதனினும் தூளங்களாகிய குணதத்துவம் முதலாயினவும் தோன்றும். அத்தூளங்களில் நின்றும் தோன்றும் காரியம் அவற்றினும் தூளமேயாம். இவ்வாறே காரிய பிரபஞ்சமெல்லாம் தோன்றி நிலம் நீர் தீ வழி விசும்பு ஆண் பெண் அழி என்ற தொடக்கத்து அவைவ பகுப்பு உடையனவாய் வளர்ந்தும் தேய்ந்தும் பரிணமித்து வரும். இத்தன்மையவாகிய காரிய காரணங்களுக்கு தம்முட் பெரும்பாலும் வேற்றுமை கூறும் நயாயிகர் முதலியோர் மதம் அடாது. மற்ற என்னெனில் பரிணாம மாதிரி நோக்கி பேதாபேதமா, சர்க்காரிய மாதிரி நோக்கி அபேதமா. மேல் சிவனவன் தன் சன்னிதி தன்னில் நின்றே தோன்றும் என்பதனால் பெறப்பட்ட நிமித்தகாரனாகிய முதல்வன் அனந்தர் ஸ்ரீகண்டர் முகத்தான் அவற்றை காரியப்படுத்துங்கால் கலப்பினால் ஒன்றாயும் பொருண்மையால் வேறாயும் செலுத்துதலான் உடனாயும் நிற்பன் என்பதாம். ஆக எல்லாம் சொன்னாங்களே எல்லாம் ஆகிங்கும் போது இந்த அசுத்தமாய காரியங்கள் மட்டுமல்ல சுத்தமாய காரியங்களையும் அப்படிதான் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பான் எல்லாம் சொன்னதுனால சுத்தமாயா விருத்தியும் இங்க சேர்த்துக்கணும்னா எல்லாம் என்றதனால் சுத்தமாயா விருத்தியினும் அவ்வாறு நிற்பன் என்பது பெருதும். சுத்தமாயா விருத்தின்னு ஏன் சொன்னாங்க, பரிணாமங்கிறது ஒரு வகையான தோற்றம், விருத்திங்கிறது வேறு வகையான தோற்றம். இப்போ மண்ணில இருந்து பானை தோன்றது பரிணாமம், விருத்தின என்ன பால் அதாவது படமே குடிலாதருமாங்க, அதாவது துணி கொண்டு போறாங்க பெரிய துணி கொண்டு போறாங்க அதையே கூடாரமாக என்ன பண்ணிடுறாங்க உருவாக்கிடுறாங்க. துணியே வந்து சுருட்டி வைக்கப்பட்ட துணியே தேவையான போது கூடாரமாக ஆகிக்கிறது. இப்ப துணிதான் அங்க கூடாரமாக தோன்றிருக்கிறது. இது மண் பானையாக தோன்றுவது மாதிரி இல்லையே, இது வேற மாதிரியான தோற்றம். இந்த துணியே எப்படி அப்படி கூடாரமாக விளங்குது, இதுதான் விருத்தி என்ற முறையிலான தோற்றம். இந்த மாதிரிதான் சுத்தமாய காரியங்கள் சுத்தமாய தோன்றுகின்றன, விருத்தி என்ற முறைப்படி துணியே கூடாரமாவது மாதிரி தோன்றுகின்றன. அதனாலதான் சுத்தமாய விருத்தின்னு அங்க விருத்தியில் தோன்றுகின்ற அந்த தத்துவங்களோடும் சுத்த உலகங்களோடும் இப்படிதான் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பான் என்று கூறினார். உருவினில் இருந்து அருவம் தோன்றாது, அதாவது சூளத்தில இருந்து சூக்குமம் தோன்றாது அப்படின்னு பிரிச்சதனால அந்த ஏகாரம் திருநிலை ஏற்கனவே சொன்னான். உருவினில் அருவாய் தோன்றாது, உருவினில் உருவாகவே தோன்றும். சூளத்திலிருந்து சூக்குமம் தோன்றாது, சூளத்திலிருந்து அதைவிட சூளம்தான் தோன்றும் அப்படின்னு பிரிச்சதனால ஏகாரம் திருநிலைக்கன் வந்ததுன்னா, உருவினில் அருவாய் தோன்றாதன பிரித்தமையின் ஏகாரம் திருநிலைக்கன் வந்தது. ஒருவனே என்னும் ஏகாரம் தேற்றம், ஒருவனே எல்லாமாகி அல்லவாய் உடனுமாவன் சொன்னா ஒருவனேன்னு அந்த சிவபெருமானே அதுல சந்தேகம் இல்ல. அந்த சிவபெருமான் தான் வந்து எல்லா காரியங்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பான், கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் செலுத்தலால் உடனாக இருப்பான். தேற்றம் தேற்ற ஏகாரம் எடுத்துக்காட்டு பார்க்கணும்னா யானோ அரசன் யானையே கல்வன், யானையே கல்வன் தான் கல்வனா கோவனம் கல்வனா அப்படிங்கிறது சிலம்ப உடைக்கிற வரைக்கும் ஒரு ஐயமா மன்னனுக்கு இருந்தது. அது சிலம்ப உடைச்சு காட்ட பிறகு யானையே கல்வன் தெளிந்து கொண்டான். அந்த தெளிவை தருவதுங்கிற பொருளாக தான் தேற்ற பொருள். ஏகாரம் வந்து ஏன்னு ஒரு எழுத்து, அதுக்கு ஒரு இடத்துல பெருநிலை பொருளை தருது, ஒரு இடத்துல தேற்ற பொருளை தருது, எவ்வளவு இன்னொரு இடத்துல என்ன பொருளை தரும், வானே நிலனே திறவே அந்த ஏகம் என்ன வானும் நிலனும் திறவும் அப்படின்னு என்ன பொருளை தருது, ஒரு ஏகாரம் எத்தனை பொருளை தருது பாருங்க. தமிழுடைய சிறப்பு அப்படி இருக்கிறது. அங்காங்கி பாவமாகி பெருகிடும் சுருங்கும் என கூட்டுக, பாடலை எப்படி கொண்டு கூட்டணும்னு சொன்னாங்க அதுபடிதான் நம்ம பொருள் பார்த்தோம். அறிவினில் உருவந்தோன்றி அப்புறம் அங்காங்கி பாவமா இருக்கு, அந்த அங்காங்கி பாவமாய் தாண்டி வந்துருவோம். அறிவினில் உருவம் தோன்றி உருவினில் உருவமாயே உதிக்கிடும், அதுக்கப்புறம் உலகமெல்லாம் அங்காங்கி பாவமாகி பெருகிடும் சுருங்கும்னு கூட்டிக்கிடும். இல்லையா அது பதவியை அப்படிதான் கூட்டியிருக்கின்றார்கள் நம்ம பார்த்தோம். அப்புறம் அறிவினில் இருந்தா உருவம் தோன்றும், சூக்மமான பொருள் இருந்தா உலகம் தோன்றும். ஏன் சொன்னாங்கன்னா உலகம் எதிலிருந்து தோன்றியது என்பதே சொல்ல முடியாது என்பது ஒரு காரணம். உலகத்துக்கு முதல் காரணம் உண்டா என்றுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா அப்ப உலகம் எப்படி வந்ததுன்னு கேட்பீங்க, ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்டு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, நிச்சயமா எதுவும் சொல்ல முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. முதல் காரணம் உண்டா இல்லையான்னு உறுதியா சொல்ல முடியாது. உறுதியா சொல்றது வந்து நிர்வசனியம் சொல்லலாம், அனிர்வசனியம் உறுதியா சொல்ல முடியாது. நிர்வசனத்துக்கு எதிர்ப்பதும் அனிர்வசனியம். உலகத்துக்கு முதல் காரணமா மாயை உண்டா இல்லையா உறுதியா சொல்ல முடியாது. உறுதியா சொல்ல முடியாததுல இருந்து இந்த உலகம் தோன்றியது அப்படிமாங்க யாரு மாயாவாதிகள். அப்படி அனிர்வசனியத்திலிருந்து உலகம் தோன்றல, சூக்மமான மாயிலிருந்து தான் தோன்றியது என்ற கருத்துல தான் அறிவு என்ன சொன்னார், அறிவினில் உருவம் தோன்றின்னு சொன்னார். அனிர்வசனத்தில் தோன்றலப்பா உருவம்னா அறிவினில் இருந்து தோன்றது, அதான் அறிவினில் உருவம் தோன்றி அதான் சொன்னாங்க. அனிர்வசனத்தில் உலகம் தோன்றும் என்னும் மாயாவாதத்தை மறுப்பார் அறிவினில் உருவம் தோன்றி என்றும். அப்புறம் அங்காங்கி பாவமாகி சொன்னார். என்ன சொல்றாங்கன்னா அவயவங்கள் தாயா பொருள், அவயவங்களை உடைய அவயவின்னு ஒரு பொருள் இல்லை இல்லையா, கண்ணு வாய் மூக்கு இதுதான் தனித்தனி பொருள், இத்தனையும் சேர்ந்து உடம்புன்னு அப்படி ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறது ஆரம்பவாதம் என்ற கொள்கை. இல்ல மன்னிக்க வேண்டும், சமுதாயவாதம்ங்கிற கொள்கை. சமுதாயவாதப்படி என்னன்னா அவயவம் தான் பொருள், அவயவங்கள் சேர்ந்து ஒரு மொத்த பொருளாகிய அவயவி என்பது கிடையாதுங்க. அதை மறுக்கிறதுக்கு தான் மொத்த பொருளாகிய உலகம் தான் அவயவங்களை உடையதாக இருக்கின்றது. மொத்த பொருளாகிய உடம்பு தான் தனித்தனி அவயவங்களை பெற்றிருப்பது மாதிரி மொத்த பொருளாகிய உலகம் தான் அவயவங்களை பெற்றி இருக்கு. ஆகவே அவயவமே பொருளாய் தோன்றுவதன்றி அவயவி என்பது ஒன்று இல்லை என்னும் சமுதாயவாதத்தை மறுப்பார் அங்காங்கி பாவமாகி என்றும். அதனாலதான் அங்காங்கி பாவமாகி சொன்னார். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா உருவத்திலிருந்து அருவம் தோன்றும்னு ஒரு சாரார் சொல்றாங்க. அது அதுதான் ஆரம்பவாதம். ஸ்தூலத்திலிருந்து சூக்ம பொருள் தோன்றும் அப்படி சொல்றாங்க. அதை மறுக்கிறதுக்கு தான் இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நிலம் முதலிய பூதங்கள்னா தூளம், அதுல இருந்து கந்தம் முதலிய சூக்கும குணங்கள் தோன்றும்பாங்க. கந்தம் முதலிய சூக்குமம்னா தன்மாத்திரை, தன்மாத்திரம்தான் பூதங்கள் தோன்றுது, பூதத்திலிருந்து தன்மாத்திரை தோன்றுங்க மாத்தி சொல்றாங்க யாரு ஆரம்பவாதம். அது அதை மறுக்கிறதுக்கு தான் என்ன சொன்னாரு, உருவினில் உருவமாயே உதித்திருந்தார், தூளத்திலிருந்து தூளந்தான் தோன்றும் போலயே சூக்குமம் தோன்றாதுன்னு சொன்னார். அதான் சொல்றாரு, நிலம் முதலிய உருவப்பொருள்களில் நின்றும் கந்த குணம் முதலிய அருவம் தோன்றும் என்னும் ஆரம்பவாதத்தை மறுப்பார் உருவினில் உருவமாயே உதித்திடும் என்றும் கூறினார். ஆகவே அனிர்வசனத்திலிருந்துதான் உலகம் தோன்றும் மாயாவாதத்தை மறுக்கிறதுக்கு தான் அறிவினில் உருவம் தோன்றி சுக்குமமான மாயையிலிருந்தான் உருவம் தோன்றது உலகம் தோன்றது சொன்னார். அவயவமே பொருளாய் தோன்றுமே ஒழிய அவயவின் கிடையாதுன்னு சமுதாயவாதம் சொன்னார்கள். அதை மறுக்கிறதுக்கு தான் உலகம் வந்து அவயவங்களை உடைய அவயவி அங்காங்கி பாவத்தில் இருக்குன்னு சொன்னார் இல்லையா. பூதங்கள்ல இருந்து கந்த குணம்லாம் தோன்றுது, ஆகவே சூளத்திலிருந்து சுக்குமம் தோன்றும் ஆரம்பவாதம் சொன்னாங்க. சூளத்திலிருந்து சுக்குமம் தோன்றாது, சூளத்திலிருந்து தோன்றுவதெல்லாம் அதை விட சூளம் தான், அதான் உருவையில் உருவமாயே உதித்திடும் என்று கூறினார். பெருகிடும் சுருங்கும் ஏன் சொன்னாங்கன்னா பெருகுது சுருங்குதுனால ஒரு பொருள் தான் பெருகுது சுருங்குது, பெருக்க சுருக்கம் வச்சு ஒரு பொருளுக்கே ரொம்ப வேற்றுமை சொல்லக்கூடிய மதங்களும் இருக்கின்றன, அவற்றை மறுக்கத்தான் பெருகிடும் சுருங்கும்னு சொன்னாராம். பெருகிடும் சுருங்கும் என்றதும் பெருங்குற உலகம் பெருகுகிற உலகம் தான் சுருங்குது, சுருங்குற உலகம் தான் பெருகுது, அதுக்காக அது வேற பெருகிறது வேற சுருங்குறது வேறன்னு ரொம்ப வேற்றுமை சொல்லுவாங்க. அது கூடாதுங்கிறதுக்கு தான் பெருகிற உலகம் தான் சுருங்குது சுருங்குற உலகம் தான் பெருகுதுன்னு பெருகிடும் சுருங்கும் தானா. பெருகிடும் சுருங்கும் என்றதும் பெருக்கம் சுருக்கம் பற்றி ஒரு பொருட்கே பெரும்பாலும் வேற்றுமை கூறும் அவ்வாதத்தை மறுத்தர் பொருட்டு திறவும் அண்ணன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க ஆழ்ந்து பாத்தீங்கன்னா மற்ற கருத்துக்களும் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை மறுக்கும் பொருட்டு சொல்லப்பட்டவை தான். அதான் திறவும் அண்ணன் அண்ணன்னா இவை போன்ற கருத்துக்கள். ஆக இந்த பாடல் மூலமாக மாயையிலிருந்து வித்யாதத்துவங்கள் தோன்றும், அப்புறம் வந்து பிரகிருதி மாயிலிருந்து முக்குணங்கள்லாம் தோன்றும் அப்படின்னு விந்துவின் மாயிலாகி பாடலை சொல்லியிருந்தா அந்த இடத்துல எப்படி தோன்றும்னா எதுல இருந்து எது தோன்றுதோ அது வந்து தன்னுடைய காரணத்தை விட காரியம் தூளமானது, காரணம் எப்பவும் சூக்கமானது, அதுல இருந்து தோன்றிய காரியம் அதை விட தூளமானதுதான், அந்த காரியத்திலிருந்து மேலும் காரியம் தோன்றுதான் அது அதை விட தூளமானதுதான். இந்த விசேடத்தை சொல்வதற்கு தான் இந்த பாடல் வந்தது. அப்படி சொல்லும்போது காரண காரியத்துக்கு அப்படி என்ன தொடர்புன்னு சொல்ல வேண்டி வந்தது. பரிணாம மாதிரி நோக்க பேதா பேதம், ஒரு வகையால ஒன்னு ஒரு வகையால வேற இல்லையா. மண்ணுதான் பானையும் ஆயிருக்கு, பானையும் மண் தன்மை தான் பெற்றிருக்கு, அதனால அபேதம். ஆனா மண்ணுங்கிற நிலை வேற, பானையின் நிலை வேற, அப்போ பேதம். ஆகவே பரிணாம மாதிரி நோக்கி அபேதம் பேதம் ரெண்டும் கலந்த பேதா பேதம். தற்காலிக மாதிரி நோக்கி அது தோன்றது முடியும் அதுதான் இருந்தது, அதனால ஒண்ணுதான் அபேதம். எனவே அந்த சம்பந்தம் தான் இங்க அருமையா சொன்னார்கள். அதனால இதனானே மாயை முந்திடும் அராகமாதி முக்குண மாதி மூலம் தந்திடும் அப்படிங்கிற அந்த இந்துவின் மாயாவை செய்யுள்ள உள்ள அந்த அடி, அந்த அடியை மட்டும் சொன்னாங்க. மாயை முந்திடும் அராகமாதி முக்குண மாதி மூலம் தந்திடும், இதுக்கு எப்படி பொருள் பார்த்தோம், மாயை அராகமாதி முந்திடும், அசுத்த மாயை அராக முதலி தத்துவங்களை தோற்றுவிக்கும், மூலம் முக்குணமாதி முந்திடும், மூலப்பிரகிருதி முக்குண முதலி தத்துவங்களை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, அதுல உள்ள ஒரு இயல்பை தொகுத்து சொன்னார். இயல்பு என்னன்னா காரணத்தை விட காரியம் தூளம், காரணகாரி சம்பந்தம், இந்த இயல்புகளை தொகுத்து சொன்னார். ஆக இந்த பாடல் இந்த அளவிலே இதற்கு சுயாசனுடைய உரை அறிவிடங்கின்றது. இப்போது இன்னொரு முறை இந்த பாடலை படித்துக் கொண்டு வந்தால் இப்ப நமக்கு உரை கேட்டதுனால என்ன தெளிவா இருக்கும். அறிவினில் உருவம் தோன்றி அங்காங்கி பாவமாகி உருவினில் உருவமாயே உதித்திடும், உலகமெல்லாம் பெருகிடும் சுருங்கும், பேதாபேதமோடு அபேதமாகும், ஒருவனே எல்லாம் ஆகி அல்லவாய் உடனுமாவன். இனி இறுதி பாடல், இந்த அதிகரணத்திலே இறுதி பாடல். அடுத்த பாடல் என்னவென்றால் அருவத்திலிருந்து உருவம் தோன்றும், அதாவது சூக்மமான பொருளிலிருந்து தூளமான பொருள் தோன்றும் என்ற கருத்தை மாயாவாதிகள் மறுக்க வருகின்றார். நம்ம அவர்களை மறுத்து சொன்னோம், உறுதியாக சொல்ல முடியாத ஒரு முதல் காரணத்திலிருந்து உலகம் தோன்றும் சொன்னார்கள், அனிர்வசனத்தில் தோன்றினார்கள். அதை நாம மறுத்து அப்படிலாம் இல்ல, மாயின் ஒரு பொருள் உறுதியா இருக்கு, அது சூக்மமானது, அதிலிருந்து தூளமாகிய உலகம் தோன்றியதுன்னு சொன்னார். அப்ப அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள், அப்படிலாம் கிடையாது, அருவமான பொருளிலிருந்து உருவம் தோன்றாது அப்படி என்று சொன்னார். சூக்மத்திலிருந்து தூளம் தோன்றாது. அதே மாதிரி இந்த உலகம் பல்வேறு விகாரப்படக்கூடியது பாட்டிலே சொன்னார், தேயும் வளரும் விகாரப்படக்கூடியது. அப்ப முதல் காரணம் விகாரப்படுமான்னு கேட்டா விகாரப்படாது, மாயை வந்து எப்பவும் ஒரே நிலையில தான் இருக்கும், விகாரம் கிடையாது மாற்றம் அதுல கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. அப்ப மாற்றம் அடையாத பொருளிலிருந்து மாற்றம் அடையக்கூடிய பொருள்கள் எப்படி தோன்றும், காரணத்தின் தன்மை தான் காரியத்துல இருக்கணும். காரணம் என்ன சொல்றீங்க, சூக்குமம் நீங்க, ஆனா காரியம் அதுக்கு மாற கூடும் சொல்றீங்க. காரணம் என்ன சொல்றீங்க, விகாரமே அடையாது மாற்றங்களே அடையாத பொருள்னு சொல்றீங்க, ஆனா அதுலிருந்து தோன்றும் காரியங்கள் வளரும் தேயும் மாற்றம் அடையும், இது முரண்பாடாக உள்ளது என்று மாயாவாதிகள் நம்மை மறுத்து வருகின்றார்கள். அந்த கருத்தை மறுத்து சித்தாந்த கருத்தை நிலைநாட்டுகின்றார் இந்த பாடல். ஆகவே இதுவும் ரொம்ப அவசியமான பாடல். அரு உரு ஈனாதாகும், விகாரமும் அதிகாரத்தின் வருவதும் இல்லை என்னின் அவர்களுடைய தடையும் சொல்றார். அரு உரு ஈனாதா, அருவமாகிய சூக்ம பொருள், உரு உருவமாகிய தூள பொருளை ஈனாதாகும், ஈனாதுன்னு அதை தோற்றிருக்காது, தோற்றிருக்காதா. அது மாதிரி விகாரமும் அதிகாரத்தில் வருவதும் இல்லை. விகாரம்னா மாற்றம் அடையக்கூடிய பொருள், அதிகாரம்னா என்னைக்கு மாறாத பொருள். அதிகாரத்திலிருந்து மாறாத பொருளில் இருக்கிற காரணத்திலிருந்து விகாரமும் வருவதும் இல்லை, மாறக்கூடிய காரியப்பொருள் தோன்றுவதில்லை என்று மாயாவாதியை நீ சொல்வாயானால் சொல்வாயானால் அது உன்னுடைய மதத்துக்கே முரண்பாடாகிவிடும். என்ன மாயாவாத மதப்படி ஆகாயத்திலிருந்துதான் காற்று பூதம் கொண்டு சைவ சித்தாந்தப்படி ஆகாயம் இருந்து ஆகாயத்திலிருந்து காற்று கொண்டது கிடையாது. சைவ சித்தாந்தப்படி சத்தம் என்ற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் தோன்றுகிறது, பரிசம் என்ற தன்மாத்திரையிலிருந்து காற்று தோன்றுகிறது. ஆனா மாயாவாதப்படி என்னன்னா ஒரு பூதத்திலிருந்து இன்னொரு பூதம் தோன்றுவாங்க, ஆகாய பூதத்திலிருந்து காற்று பூதம் தோன்றும், காற்றிலிருந்து நெருப்பு தோன்றும், நெருப்பிலிருந்து நீர் தோன்றும், நீரிலிருந்து இடம் தோன்றும். அப்படித்தானே உங்க மதத்தில் சொல்லியிருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சூக்மத்திலிருந்து சூடம் தோன்றாது என்ற மறுக்கிறீங்க, அதிகார பொருளிலிருந்து விகார பொருள் தோன்றாதுன்னு சொல்றீங்க. ஆகாயம் காற்றை விட சூக்மம் தானே, காற்று மாதிரி விகாரம் அழிந்து திரிகின்ற அந்த மாதிரி விகாரம் தான் ஆகாயத்து கிடையாது. அப்ப அருவமும் அதிகாரமுமான ஆகாயத்திலிருந்து அதைவிட சூளமான காற்று எப்படி தோண்டியது? விகாரமே படாத ஆகாயத்திலிருந்து விகாரப்படக்கூடிய அங்கிருந்து அழைந்து விகாரப்படக்கூடிய காற்று எப்படி தோண்டியது? ஆகவே அது உங்களுடைய கொள்கைக்கே பொருந்ததாக இருக்கவிடும். ஆகவே அப்படி சொல்லாதீர்கள். ஒருவருடைய கருத்தை மறுக்கும் பொழுது அதனால நம்ம கருத்து தன்னைத்தானே மறுக்கிறோம் சேர்ந்துடக்கூடாது இல்லையா. அதனால எவ்வளவு அருமையா சொல்றாரு பாரு, சொல்வாயானால் வான் வழியாதி பூதம் தருவது, வானமாகிய பூதம் வழியாதி, வழியாதினா வழினா காற்று, ஆதினா முதலிய காற்று முதலிய பூதங்களை வானம் எப்படி தரும்? விகாரப்படாத வானம் எப்படி விகாரப்படக்கூடிய மற்ற பூதங்களை தரும் இல்லையா? அது மட்டுமா, தண்ணின்னா அந்த ஆகாயத்தில் இது வந்து சூக்ம தூளத்துக்கு வச்சுக்கோங்க, சூக்மமாகிய வானம் தூளமாகிய காற்று, அதாவது பாருங்க ஆகாயம் ரொம்ப நுணுக்கமானது, அதை விட காற்று நுணுக்கம் குறைஞ்சதுதான், அதை விட நெருப்பு இன்னும் தூளமானது, நெருக்கம் குறைஞ்சி தூளமானது, நெருப்பை விட நீர் இன்னும் தூளமானது, நீரை விட நிலம் இன்னும் தூளமானது. அப்ப சூக்மமாகிய ஆகாயத்திலிருந்து தூளமாகிய காற்று நெருப்பு நீர் நிலமா இருந்தது, அது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னா அதிகாரமாகிய வானத்தில் பல விகாரங்கள் தோன்றுகின்றனவே, அது கேட்கிறார். தண்ணின் அப்படின்னா அந்த ஆகாயம் தண்ணில் மேக சலன சத்தங்களோடும் உருவம் மின் உருமையரெல்லாம் உதித்திடும் உணர்ந்து கொள்ளே. என்ன சொல்றாங்க, அவ் ஆகாயத்தில் நின்றும் விகாரமைதான் இருக்கின்ற ஆகாயத்திலிருந்து பல மேகங்களும், மேகங்களிடத்திலே பல விகாரங்கள் எழுகின்றன உண்டாகின்றன, பல ஓசைகள் உண்டாகின்றன மேகங்கள்ல, பல மின்னல்கள் பல இடிகள் இவை போல்வனவும் தோன்றுகின்றனவே. விகாரப்படாத ஆகாயம் அதிலிருந்து மின்னல் இடி மேகம் மாதிரி பல விகாரங்கள் உண்டாகின்றனவே, அது அது உங்களுடைய மதம் சொல்கின்றது. ஆகவே அது உங்கள் கருத்துக்கே பொருந்தும், அதிகாரத்திலிருந்து விகாரம் தோன்றாதுன்னு சொல்லாதீர்கள், சூக்மத்திலிருந்து தூளம் தோன்றாதுன்னு சொல்லாதீர்கள், அது ஆகாயத்திலிருந்து கூலமான பூதங்கள் தோன்றுகின்ற உங்கள் கருத்துக்கே அது மாறுபாடாகிவிடும். அதிகாரமாகிய ஆகாயத்திலிருந்து விகாரமாகிய மின்னல் இழி போன்றவை தோன்றுவதற்கும் முரணாகிவிடும் என்று சொல்கின்றார். அதான் அருவெனவே அதிகாரமாதலும் பெறப்பட்டமையும் சூக்கமும் சொன்னாலே, சூக்கமும் சொன்னாலே அது விகாரப்படாதது அதிகாரம்னு பெறப்படுது. அருவெனவே அதிகாரமாதலும் பெறப்பட்டமையும் அப்பெற்றித்தாகிய மாயை நின்றும், எப்படிப்பட்ட தன்மை கொண்டது மாயை, சூக்கமானது விகாரமற்றது, அப்படிப்பட்ட மாயை நின்றும் உருவமாய் விகாரியமாகிய பிரபஞ்சம் தோன்றும் என்றால் பொருந்தாது என்று மாயாவாதி சொல்கின்றார். சூக்மமானது மாயை, சூக்மமானதுனாலே விகாரம் அடையாது, ஆனா அந்த மாயிலிருந்து தோன்றக்கூடிய உலகம் சூளமானது, நீங்களே சொல்றீங்க விகாரப்படுவது வளரும் தேயும் சொல்றீங்க, அது எப்படி சூக்மமான உலகத்திலிருந்து அதற்கு மாறான பண்போடு சூளமாகிய உலகம் தோன்றும்? சூக்மமான மாயிலிருந்து அது மாதிரி விகாரப்படாத மாயிலிருந்து எப்படி விகாரப்படக்கூடிய உலகம் தோன்றும் என்று சொன்னால் அறியாது கூறினாய். எவ்வளவு அருவெனவே அவிகாரமாதலும் பெறப்பட்டமையும் அப்பெற்றித்தாகிய மாயை நின்றும் உருவமாய் விகாரியுமாகிய பிரபஞ்சம் தோன்றுமென்றல் பொருந்தாது எனில் அறியாது கூறினாய். உன் மதத்தில் அருவமும் அதிகாரியுமாகிய ஆகாயத்தினின்றும் உருவமும் விகாரியுமாகிய வாயு முதலிய பூதங்கள் முறையே தோன்றும், அதுவேயுமன்றி அவ் ஆகாயத்தினின்றும் பல முகில்களும் முகிலின் கற்பல விகாரங்களும் பல ஓசைகளும் பல மின்களும் பல இடிகளும் இன்னும் இவை போல்வன பலவும் தோன்றும் ஆகலான், அதனை மறந்து அஞ்ஞனம் கூறுதல் உனக்கே வலுவாய் முடியும் என்பதா பொழிப்புரை. ஆகவே சைவ சித்தாந்தம் சொல்கின்ற அந்த சூக்குமத்திலிருந்து தூளம் தோன்றும் என்ற கருத்தினை மாயாவாதம் மறுக்கும் பொழுது அவ்வாறு மறுக்கின்ற அந்த மறுப்பு மாயாவாத மதத்திற்கே பொருந்தாது என்று அற்புதமாக இந்த பாடல் நிலைநாட்டுகின்றது. ஏனென்றால் அம்மதத்தின்படியே அருவமாகிய ஆகாயத்தில் நின்று உருவமாகிய மற்ற பூதங்கள் தோன்றுகின்றன. அவிகாரமாகிய ஆகாயத்தில் நின்றும் விகாரப்படக்கூடிய மற்ற பூதங்களும், அவை மட்டுமன்றி விகாரப்படக்கூடிய மேகங்கள், இடி ஓசைகள், மின்னல்கள் ஆகியவை கூட தோன்றுகின்றன. ஆகையினாலே அதிகாரத்திலிருந்து விகாரம் தோன்றாது என்று சொல்லுதல் மாயாவாதத்திற்கே அது தன்னைத்தானே மறுத்தல் என்ற குற்றத்தை சேர்த்துவிடும். ஆக சைவ சித்தாந்தப்படி எவ்வாறு இந்த கருத்து பொருந்துகின்றது என்று சொன்னால், சர்க்காரியவாதம் கொண்டுள்ளது சைவ சித்தாந்தம். அதனால்தான் விசேட உரையிலே கூறுகின்றார்கள், சர்க்காரியம் கொண்ட எமக்காயின் அது வலு அன்று என்பது கருத்து என்றார். சர்க்காரியவாதம் அதாவது விகாரப்படக்கூடிய இந்த பூதங்கள் எல்லாம் விகாரப்படாத அந்த மாயையிலே சூக்மமாக முன்னரே இருந்தன. காரணத்தில் உள்ள பொருள்கள் தான் காரியங்கள், காரணத்தில் சூக்மமாக இருப்பவைதான் காரியங்கள் என்று சொல்வது சர்க்காரியவாதம். ஆகையினால் உள்ளதுதான் தோன்றும், முதல் காரணத்தில் சூக்மமாய் உள்ள காரியம்தான் நிமித்த காரணனும் துணை காரணமும் கூடியபடி தோன்றும் என்று சர்க்காரியவாதம் கொள்வது சைவ சித்தாந்தம். ஆகவே முதற் காரணம் அப்படி இருந்தாலும் அதிலே உள்ள காரியங்கள் இப்படி இருக்கின்றன என்பது கருத்து. இதனானே மாயாவாதி மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து மேலது வலியுறுத்தப்பட்டது. ஆக மாயாவாதம் கூறுகின்ற மறுப்பினை வாங்கி அந்த மறுப்பு பொருந்தாது என்று நீக்கி சூக்குமத்திலிருந்து தூளம் தோன்றும், உண்மையான பொருளிலிருந்து பருமையான பொருள் தோன்றும் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது. ஆக இந்த பாடலோடு இந்த முதல் அதிகரணம் நிறைவு பெறுகின்றது. இந்த முதல் அதிகரணத்தின் முதல் பாடல் உதிப்பதும் ஈரும் என்று தொடங்கக்கூடிய பாடல், அது உலகாயதனை மறுத்து சொன்ன பாடல், உலகம் முத்தொழிற்படும் என்று நிலைநாட்டிய பாடல். அதிலிருந்து இந்த அறுவுரு என்று பார்த்த இந்த பாடல் வரை 27 செயல்கள். இந்த 27 செயல்களும் தான் சூத்திரத்தின் முதற்கூறினை நிலைநாட்டுகின்றது. முதற்கூறு நமக்கு நினைவிருக்கலாம், ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். இதுதான் சூத்திரத்தின் முதற்கூறு. இதன் மூலம் உலகம் முத்தொழிற்படும் என்றும் அது சர்க்காரியவாத முறைப்படி உள்ள காரணத்திலிருந்து தோன்றும் என்றும் அந்த காரணத்தில் உள்ள காரியத்தை தோற்றுவிக்க நிமித்த காரணனாய் ஒரு முதல்வன் வேண்டும் என்றும் இந்த கருத்துக்கள் எல்லாம் நிலைநாட்டப்படுகின்றன. இந்த அதிகரணத்திலே அதைத்தான் பார்த்தோம். இனி அடுத்த அதிகரணம் வந்து, ஈருமாகி அனாதிமுத்த சித்துருவாய் மண்ணினின்று மறுபவித்திடும் என்ற இரண்டாம் கூறு. சூத்திரத்துல ஈருமாகி அனாதிமுத்த சித்துருவாய், அனாதிமுத்த சித்துரு என்றுதான் இருக்கும், ஆக்க சொல்ல நம்ம அறிவித்துக் கொள்ள வேண்டும் சுவாமியுடைய உரை. அது மாதிரி மறுவிடும்னு இருக்கும், அதை மறுவித்திடும்னு விபுகுதி விரித்துக் கொள்ள வேண்டும் சொன்னார்கள், அதுபடி சொல்வார்கள். ஆக இந்த கருத்தை சொல்லக்கூடிய இந்த கருத்து சிவஞாசனுடைய விசேட உரையிலிருந்தான் நடிகர் கூறியுள்ளேன். இப்ப அந்த விசேட உரையை பார்த்துருவோம். இவ்வாறு உதிப்பதும் ஈரும் என்பது முதல், அறு உரு என்பது ஈராகிய 27 செய்யுளானும், முதற்செயுளின் சொல்ல சூத்திரம், முதற்செயுளின் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற முதற்கூற்றை முறையே அவ்வவர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து வலியுறுத்தி, இனி ஈருமாகி அனாதிமுத்த சித்துருவாய் மண்ணினின்று மறுவித்திடும் என்னும் இரண்டாம் கூற்றை அவ்வாறு வலியுறுத்துவான் தொடங்கினார். ஆக உதிப்பதும் ஈரும் செயல் தொடங்கி இந்த அறுவுறு செயல் வரைக்கும் சூத்திரத்தின் முதற்கூறு வலியுறுத்தப்பட்டது. உலகம் முத்தொழிற்படும் என்பது வலியுறுத்தப்பட்டது, சர்க்காரியவாதப்படி அது உள்பொருளே என்பது வலியுறுத்தப்பட்டது, அதான் வறுமுறை என்பதனால் வலியுறுத்தப்படுவது. அப்புறம் தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற கருத்தும் வலியுறுத்தப்படுகின்றது. அப்போ ஒவ்வொரு மதத்தவர் ஒவ்வொரு மாதிரியான மறுப்புகளை சொல்கின்றார்கள். அவ்வவர் மதம் பற்றி அந்த கருத்துக்களை எல்லாம் வாங்கி அந்த மறுப்புகளின் பொருந்தாமை அந்த மறுப்புகளின் பொருந்தாமை உணர்த்தப்பட்டு சித்தாந்த கருத்து நிலைநாட்டப்பட்டது. வருகின்ற அதிகரணம், சங்காரகாரணனே அனாதிமுத்த சித்துருவாய் நிலைபெற்று நின்று ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிப்பான் என்ற அந்த இரண்டாம் கூற்றினை விளக்க உள்ளது. அதனை நாம் திருவருளாலே காண இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிவஞான சித்தியார் மாதவ சிவஞான யோகிகள் பொழிப்புரை சிந்தனையினை நிறைவு செய்து கொள்கின்றேன். திரு சிற்றம்பலம்.